சங்கநாதம் பாடல் நிகழ்ச்சிகளை பிளானட் FM 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
அன்பான நேர்களே, இன்று டிசம்பர் மாதம் 6ஆம் திகதி. எங்கள் தமிழுக்கு கார்த்திகை திங்கள் 20ஆம் நாள். எங்கள் இஸ்லாமிய உறவுகளுக்கு ஹிஜ்ரி 1441, ர ஆஹிர் 8, வெள்ளிக்கிழமை. ஆஸ்திரேலியாவில் இருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களுடன் உறவாடும் எங்கள் தோழன் இன்பத் தமிழொலியிலும் செவிமடுத்துக் கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் பவித்ரா அசோக்குமாரின் காலை வணக்கம்.
எப்படியும் வாழலாம் என்று அல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எடுத்து கூறிய வள்ளுவனின் வாக்குகளில் ஒன்று வாழ்க்கைக்காக இதோ.
மிகுதியான வலிமை உள்ளது, வேறு எது உள்ளது? ஊழை விளக்கும் பொருட்டு வேறொரு வழியை நாடினாலும் அங்கும் இந்த ஊழே முன்வந்து நிற்கும்.
நேர்களே, இன்றும் நற்சிந்தனை வழங்க வந்துள்ளார் திரு ராதாகிருஷ்ணா சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு அன்பு கலந்த காலை வணக்கங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயுள்ள வாழ்க்கையை ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்றால் குறைவில்லாத செல்வம் அவரிடம் இருந்தாலும் அதனால் அவருக்கு ஒரு பலனும் இல்லை. நம் உடம்பு நல்லபடியாக இருக்க வேண்டும், இதுதான் எல்லோருடைய விருப்பமும். சரி, இதற்கு என்ன வழி? மூன்று வழிகளை சொல்லுகிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். ஒன்று, நல்ல உணவு. இரண்டு, தேவையான உடற்பயிற்சி. மூன்று, கவலை இல்லாத மனம். இந்த மூன்றும் சரியாக இருந்தால் எந்த நோயும் நம்மை நெருங்காது என்று சொல்லும் மனோதத்துவ நிபுணர்கள். இப்பொழுது இன்னொன்றையும் நான்காவதாக அந்த பட்டியலில் சேர்த்திருக்கிறார்கள். கேட்பதற்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தாலும் அதுதான் மற்றவர்களை நேசிக்கின்ற மனிதநேயம். அடிக்கடி மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அது உங்கள் உடல் நலத்திற்கு நல்லது என்று சொல்கிறார்கள். அடுத்தவர்களை நேசிப்பதற்கும் எங்கள் உடல் நலம் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தால் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் கென்னத் அவர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கிறார். அதாவது, பொதுவாக நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது அல்லது மற்றவர்களை நாம் நேசிக்கின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். அந்த சமயத்தில் நமது உடம்பில் இருக்கக்கூடிய நோயை எதிர்க்கும் செல்கள் முழு சக்தியோடு இயங்குகிறது. அப்படி அவையெல்லாம் இயங்கும் போது நமது உடம்பில் நோய் ஏதும் வருவதில்லை. ஆனால் அதே சமயம் நாம் கவலையோடு இருக்கும் போதோ அல்லது தனிமையாக வாழும் பொழுதோ நமது உடம்பில் நோய் தடுப்பு செல்கள் குறைவாகவே இருக்கின்றன என்ற உண்மை இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இப்படிப்பட்டவர்களுக்கு புணிகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் என்பது அந்த வைத்தியரின் கருத்து. இது தொடர்பாக சான் பிரான்சிஸ்கோ என்கின்ற இடத்தில் கூட ஓர் ஆராய்ச்சி செய்து பார்த்திருக்கிறார்கள். அதாவது, குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதியவர்களை தேடி கண்டுபிடித்தார்கள். அவர்களுக்கு உடம்பிலே என்னென்ன நோய்கள் உள்ளன என்பதை விவரமாக குறித்து வைத்துக் கொண்டார்கள். அந்த முதியவர்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி ஒரு இடத்தில் தங்க வைத்தார்கள். அவர்களை மூன்று குழுக்களாக பிரித்தார்கள். ஒவ்வொரு குழுவிற்கும் மற்றவர்களுக்கு உதவுவது மாதிரியான பொறுப்புகளை கொடுத்தார்கள். உதாரணமாக ஒரு குழுவினர் சிறைச்சாலைக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு அன்பான அறிவுரைகளை சொல்ல வேண்டும். இன்னொரு குழுவினருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற வேலை. இப்படியான பொறுப்புகளை கொடுத்தார்கள். அதன் பின்னர் அந்த தாத்தாக்கள் எல்லோரும் மிகவும் சுறுசுறுப்பாக செயற்பட ஆரம்பித்து விட்டார்கள். 6 மாசம் கழித்து அவர்கள் எல்லோரும் உடற்பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். பரிசோதனை நிறைவிலே அவர்களில் பாதி பேருக்கு நோயின் தன்மை வெகுவாக குறைந்திருந்த உண்மையை தெரிந்து கொண்டார்கள். அடுத்தவர்களுக்கு உதவுவது என்பது ஒரு வகையான மனிதநேயம். எங்கள் பெரியோர்கள் அந்த காலத்திலிருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வது புண்ணியம் என்று சொல்லி வந்ததை இப்போது அறிவியலும் ஒத்துக்கொள்கிறது. எனவே அடுத்தவர்களுக்கு உதவுவோம். எமது உடல் ஆரோக்கியத்திற்கு மனிதநேயத்தையும் ஒரு மருந்தாக பயன்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.
தொடர்வது நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் தமிழ் திறனாய்வு போட்டியில் பங்கு பற்றிய சிறுமி டக்ஷா நிட்சிங்கம் அவர்களின் சிறப்பு பேச்சு.
நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் வருடாந்த தமிழ் திறனாய்வு நிகழ்வுக்கு வந்திருக்கும் டக்ஷாவின் காலை வணக்கம். நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருப்பது திருக்குறளின் மேன்மை. வள்ளுவன் தன்னை உலகின் நோக்கே தந்த வான் புகழ் கொண்டது என்றான் பாரதி. தமிழ்நாட்டில் பிறந்த திருவள்ளுவர் அந்த நாட்டுக்கு மட்டுமின்றி உலகத்துக்கே பொதுவான அறங்களை எடுத்து இயம்பக்கூடியதான திருக்குறள் என்ற அறநூலை படைத்தான் திருவள்ளுவர் கடவுள். இவ்நூல் உலக பொதுமறை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தது. தென் தாய்மொழி தமிழ் என்பது அடையாளப்படுத்த முகமாக அவனது முதற் குரலிலேயே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலக என்று பாடினான். தமிழ் எழுத்துக்களுக்கெல்லாம் அகர முதல் எழுத்தாக இருப்பது போல் இந்த உலகத்திற்கே இறைவன் முதன்மையானவன். இதிலிருந்து திருக்குறள் கூறிய தனிப்பெருமையை அம்மால் ஓரளவு அறிய முடிகின்றது. இவ்வாறான நம் திருக்குறளின் மேன்மையோ என்னில் அடங்காததை அவற்றுள் சிலவற்றை நான் இங்கு தித்திக்க தலைப்படுகின்றேன். ஆர்ப்பாட்டங்களும் போர்ப்பாட்டங்களும் விஞ்சிருக்கக்கூடிய இவ்வுலகில் அன்பின் வலியது ஒரு நிலை அகத்திலக்க என்பதோல் போட்ட உடம்பு என்றது திருக்குறள். மெட்டைய உயிர்கள் மீது அன்பு செலுத்துவது ஒன்றுதான் நாம் உயிரோடு வாழ்வதற்கான அடையாளம். அது இல்லாவிடின் இது வெறும் எலும்பும் தோலும் போட்ட ஒரு சடமையாகும். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 பிரிவுகளை உடையது திருக்குறள். 4 பொருள்களாகிய அறம், பொருள், இன்பம், வேறு என்பவற்றுள் இலக்கண ரீதியாக வரையறுக்கக்கூடிய முதல் 3 முறையே முதல் கூறிய 3 பால்களை பிரித்து தருவது திருக்குறள். முழுமை கருதி 3 பால்களை கொண்டிருந்தாலும் அறம் மட்டுமே நம் இவ்வுலக மறு உலக வாழ்வோடு வேடு பேட்டியும் நல்கக்கூடிய உயரிய சிறப்பு ஒன்றையதன் கொருணமாக அறத்தை வலியுறுத்தி கூறுவதே திருவள்ளுவர் பிறந்தகையின் அறநூலின் நோக்கமாகும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, எதிர்வரும் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த பெருமக்களின் கார்த்திகை தீப திருநாள். இதனையொட்டி சில குறிப்புகளை தருவதற்கு வந்துள்ளார் எங்கள் பிரியா சிறிதரன் அவர்கள். வணக்கம் என்றி.
வணக்கம். கார்த்திகை தீபம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அப்புறம் சுவாமிகள் ஞான ஒளி வீசும் இத்தேவாரத்தில் தீபத்தின் மகிமையை நாலு சொற்கள் கொண்ட நாலு வரி பாடலில் விளக்குகின்றார். தீபங்கள் சூழலின் இருள் அகற்றும் தன்மையென. வீடுகளில் ஏற்றும் தீபம் வீட்டின் புற இருளை போக்கி ஒளி தரும். ஆயின் கோயில்களில் ஏற்றும் தீபம் அக இருளை அகற்றும் சக்தி மிக்கது. தீப ஒளி போல எமது அக இருளை விரட்டும் ஒளி வடிவினன் இறைவன் என்பதால் சோதியே சுடரே சூழொளி விளக்கே என மாணிக்க வாசகரும், தூண்டும் சுடரணிய சோதி என அப்பரும், ஒளிவளர் விளக்கே என்று திருமாலயத்தேவரும் போற்றி புகழ்ந்துள்ளனர். கார்த்திகை தீபத்தின் தத்துவமும் அக இருளை அகற்றி மெய்யொளியில் இறைவனை காண்பதாம். அதன் அடிப்படையாக அமைந்ததே அடிமுடி தேவிய வரலாறும். விஷ்ணுவும் பிரம்மாவும் தாமே பெரியவர் என அகந்தை கொண்டனர். அவர்களது அகந்தை அடக்க சிவனார் அடிமுடி தெரியா பெரியதொரு ஒளிப்புலம்பாக தோன்றினர். அதன் அடியை அல்லது முடியை எவர் முதலில் காண்கின்றாரோ அவரே பெரியவர் என போட்டியை உருவாக்கினர். விஷ்ணு பன்றியாகி நிலத்தை தோண்டி அடியை தேடி கீழே சென்றார். பிரம்மா முடியை தேட அன்னப்பட்சியாக மேலே பறந்தார். இருவராலும் அடியையோ முடியையோ காண முடியவில்லை. தோழி வீட்டு வலியிழந்து திரும்பினர். அகந்தையும் அழிந்தது. அகந்தை கொண்டதால் தான் அவர்களால் இறைவனை கண்டறிய முடியவில்லை. அகந்ததரும் ஆணவ இருளின் வலி கெட இறை ஒளியாம் அருள் கிட்டும் என்பதே இவ்வரலாறு கூறும் தத்துவம். நானும் என் அன்னும் அகந்தை உள்ளவரையும் தேவர்களாலும் தானும் சிவனை அறிய முடியாது. சிவன் ஆணவத்தை ஒடுக்க ஒளிப்புலம்பாக காட்டிய இடமே திருவண்ணாமலை. கார்த்திகை மாத கார்த்திகை சித்திரமும் பௌர்ணமி திதியும் கூடிய தினத்தன்று இப்புனித சம்பவம் நிகழ்ந்தமையால் வருடா வருடம் இந்நாளில் சம்பவம் நிகழ்ந்த இடமாகிய திருவண்ணாமலையில் பெரும் தீபம் ஏற்றப்படும். சுமார் 2500 அடி உயரமுடைய அம்மலை மேல் பெரிய கொப்பரை மேல் நெய்விட்டு தீபம் ஏற்றப்படும். இத்தீபம் தலைமையில் தூரம் பிரகாசத்துடன் எரியும். சில நாட்கள் வரை அணையாது நின்று எரியும். குன்றும் சிகரத்தில் ஏற்றப்பட்ட இச்சோதி உலகம் முழுவதும் உள்ள அஞ்ஞான இருளை அகற்றி மெஞ்ஞான ஒளியை பரப்பும் சிவசோதியாக பிரவாசிக்கின்றது. கார்த்திகை மாதத்தில் இரண்டு கார்த்திகை நட்சத்திரம் வரும்போது இரண்டாவதாக வரும் கார்த்திகை நட்சத்திர நாளன்றே திருகார்த்திகை கொண்டாடப்படும். திருஞான சம்பந்தமூர்த்தி நாணயர் பூம்பாவையை உயிர்ப்பிக்க அருளிய திருவாரத்தில் கையிலார் கொண்டாலும் விளக்கீடு காணாது போதியோ என பாடுவது இது பண்டைய பண்டிகை என்பதும் பெண்களுக்குரிய விழா என்பதும் புலனாகின்றது. விளக்கீட்டு விழாவில் விளக்கேற்றுபவள் பெண் என்பதால் தான் பெண் வீட்டுக்கு விளக்கேற்று வந்த மகாலட்சுமி என போற்றப்படுகிறாள். மனம் புரிந்து பூந்த வீட்டுக்குள் புகுந்த பெண் முதல் வேலையாக அவ்வீட்டு விளக்கை ஏற்றுகிறாள். இன்னும் மணப்பெண்ணுக்கு கொடுக்கும் சீர்வரிசையில் முதலிடம் வகிப்பது விளக்கு. அது அட்ட மங்களங்களில் ஒன்று. அரச சின்னமாகவும் மிளிர்வது. திருக்கார்த்திகையை குமாராலய தீபம், சர்வாலய தீபம், விஷ்ணு ஆலய தீபம் என மூன்று நாட்கள் தீபமேற்றி கொண்டாடுவர். சர்வாலய தீபத்தில் அன்று வீடு வளர்கள் தோற்றம் துறவுகள் எல்லாம் சிட்டி விளக்குகள் பந்தங்கள் ஏற்றப்படும். ஊர் முழுவதும் ஒளிமயமாக காட்சி தரும். குமாராலய தீபத்தன்று பொதுவாக கோயில்களில் சொக்கப்பணி எரிக்கப்படும். அன்று மாவிளக்கேற்றுதல், தேன்படுத்தல், பழங்கள் சிறப்பாக பலாப்பழம் படுத்தல் முக்கிய அம்சமாகும். கார்த்திகை தீபம் சிவனுடன் தொடர்புடையது, இருந்த போதும் முருகனுடனும் தொடர்புடையது ஆகும். கார்த்திகை நட்சத்திரம் ஆறு நட்சத்திரங்களின் தொகுதி என்றும் அவற்றை ஆறு பெண்கள் என்றும் அவர்களே முருகனை வளர்த்த செவிலித்தாயார்கள் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. முருகனுக்கு கார்த்திகேயன் எனும் பெயர் இதனாலேயே வந்தது. கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை இவ்வகையில் முருகனுடனும் தொடர்புடையது. அன்றியும் சிவன் வேறு முருகன் வேறு அல்லர் என்பதையும் சுட்டுகின்றது. விஷ்ணு ஆலய தீபம் குறிப்பாக வைஷ்ணவர்களால் கொண்டாடப்படும் விழா, ஆண்டாளுடன் தொடர்புடைய விழா என்றும் கூறப்படுகின்றது. தொன்று தொட்டு நம் நாட்டில் 500 மேற்பட்ட பல வடிவங்களில் பற்பல தீபங்கள் இருந்ததாக நூல்கள் கூறுகின்றன. இராமாயணத்தில் ரத்ன தீபம் பற்றி பேசப்படுகிறது. மகாபாரதம் யுத்த களத்தில் ஏற்றிய பலவித தீபங்கள் பற்றி போல்கின்றது. நம் முன்னோர் அன்றாடம் வீட்டு வாசலில் அகழ் விளக்கேற்றும் வழக்கம் உடையவர். எல்லா வீட்டு வாசல் சுவரிலும் விளக்கு வைக்கும் புரை மாடம் இருக்கும். அவர்கள் தலை தீபாவளி கொண்டாடுவது போல தலை கார்த்திகை தீப விழாவும் கொண்டாடி மகிழ்வது வழமை. விளக்கை நம்மவர்கள் லட்சுமியாகவே போற்றுவர். வீடுகளிலோ அன்றை கோயில்களிலோ விளக்கேட்டியே இறைவனை வழிபடுகின்றனர். அத்தீப ஒளியில் இறைவனை கண்டு கண்களில் ஒட்டி வழிபாடு செய்கின்றனர். விளக்கினை ஏற்றி வெளியே அறிமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும் என திருமூலர் திருமந்திரத்தில் கூறுகின்றார். வேதம், புராணம், இதிகாசம், தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், வள்ளலார் பாடல்கள் உள்ளிட்ட நூல்களில் மட்டும் 1000 திருப்பாடலுக்கு மேல் தீபத்தின் பெருமை காண முடியும். இரவிலே தீப யுத்தக்களம் உருவாக்கப்பட்டு தீப ஒளியில் யுத்தம் நடைபெற்றதாக மகாபாரதம் கூறுகின்றது. இத்தீப யுத்தத்திலே தீமை அளிக்கப்பட்டதாக புகழப்பெறுகின்றது. நரகாசுரரின் கொடுமை ஒழுந்ததை குறிப்பது தீபாவளி. இரண்டு சிறையில் நரகாசுரனால் அடைக்கப்பட்டு விடுதலையாகி சுபீட்ச ஒளியை கண்டோர்ந்த குதூகலத்தையும் நன்றி கடனையும் பிரதிபலிப்பது தீபாவளி. கார்த்திகை தீப விழா அகத்தூய்மையை உருவாக்குவது மட்டுமன்றி புறத்தூய்மையையும் உருவாக்குகின்றது. வீடு வாசல்கள், சுற்றுப்புறம், பாத்திரம், பண்டங்கள் சுத்தம் செய்யப்படும். தீபங்கள் கண் சுமிட்டி இருளை துடைக்கும். அதனால் புறல் இருள் நீங்க அக இருளும் மறையும். மனதில் ஒருவித சுகம் ஊட்டப்படும். ஆகவே தீபத்தினால் வழிபாட்டு நாளாக மட்டுமன்றி சுத்தமும் சுகாதாரமும் மனநலமும் பேணும் சுகம் தரும் விழாவாகவும் அமைகின்றது. சைவக்கிரியர் ஒவ்வொன்றும் அர்த்தம் நிறைந்தவை. உடம்பு ஒரு வீடு போல்வது. அதில் மனம் விளக்கு, உணர்வு அதில் விடப்படும் எண்ணெய், உயிர் அதில் நின்று எரியும் தீ, ஞானம் அதில் சுழர்படும் ஒளி. அந்த ஞான ஒளியினால் இறைவன் திருவடிகளை காண முடியும் என திருநாவுக்கரசு சுவாமிகள் கூறுகின்றார். இதை உணர்த்துவது திருக்காத்திய தீபம். கார்த்திகை திருநாள் இல்லையனாது வாமனனுக்கு இந்த மகாவலி சிறுபுர சக்கரவர்த்தியின் முத்தி அடைந்த நாளும் ஆகும். நன்றி, வணக்கம்.
கடந்த வாரம் நடைபெற்ற மாவீரர்களுக்காக கவிஞர் இளம்பறை பாலச்சந்திரன் அவர்களால் வழங்கப்பட்ட கவிதை.
கலை இலக்கிய வட்ட சங்கநாத நேயர்களுக்கு அன்புகணிந்த வணக்கம். கவிதை மாவீரர். கவிதனுடைய பொருள் அடக்கம் மாவீரர் தலைவன், மாவீரர் ஏன் தோன்றினார்கள், மாவீரரின் சாதனை, மாவீரரை மதிக்க வேண்டிய கடமை. இதோ கவிதை மாவீரர். பிரபாகரன் ஒருவன் பிறந்தான், பெரும்படை கொண்டு தமிழ் ஈழத்தை ஆண்டான். 30 ஆண்டுகள் ஆண்டு அவன் செப்பினான் தமிழனின் செம்புயல் வீரம். உப்பு தமிழனென எண்ணி அரசு ஒவ்வாத நிலைகளில் தமிழனை ஆட்டி வல்லாதிக்கங்கள் செய்து வதைகளை கண்டவன் வேங்கையாய் வந்தான். போர்வரை கண்டு கொண்டவர் அல்ல தமிழர், போர்வரை கொண்டவர் அல்ல. புகழுடன் ஈழத்தில் வேறொன்று நின்றோம் நாங்கள். ஈழம் உன் நாடல்ல என்றார், அதனால் இனப்பற்று கொண்டகம் இளைஞர் துடித்தார். பிரபாகர அண்ணன் எழுந்தான், தமிழ் இரவாதிருக்க நல் வழியொன்று கண்டான். சிங்கள அரசைத்தான் எதிர்த்தான், மக்களை அல்ல, சிங்கள அரசைத்தான் எதிர்த்தான். அவன் சீரும் புலி என கிளிகொள வைத்தான். பேரே தெரியாத வீரர் தமிழர் பேர் பெற்று வாழ்வதே பேராக கொண்டார். ஊருக்கு பலராய் திரண்டார், உறவை மறந்து உணர்வை வளர்த்தார். உற்றாரை பெற்றாரை விட்டார், நல் உணவையும் கனவையும் விருப்பையும் விட்டார். கற்ற தன் கல்வியை விட்டார், வெற்றி பெற்றீழத்தை விரும்பிட துடித்தார். சிங்கள கொற்றவர் கொடுமைகள் கண்டார், கொற்றவன் கொடுமைகள் கண்டார். சிங்க கொடியின் கீழ் அடிமையாய் குறுகிடச் சொன்னார். விடிவினை காணாத வீரர் கழுத்தில் விடத்தினை கட்டி வேங்கைகள் ஆனார். தமிழன் கல்வியில் எத்தனை கொடுமை, தொழில் நல்களில் நீதி நிலைத்திட இல்லை. தமிழ் மொழி தாய்மொழி ஒழிய அவர்கள் தார்பூசி அளிப்பதை தடைவல கண்டோம். ஒப்பந்தம் எத்தனை செய்தோம், கொடுத்த ஒப்பந்த ஓலைகள் கிழித்திடக் கண்டோம். சத்தியாகிரகமும் செய்தோம், சாகும் வரை உயிர் நீக்கவும் செய்தோம். தமிழனுக்கு ஒரு மொழி உண்டு, அந்த தமிழனுக்கென நிலம் தனித்தனி உண்டு. தமிழனுக்கென ஒரு மொழி உண்டு, அந்த தமிழனுக்கென நிலம் தனித்தனி உண்டு. நிலத்தினில் நிம்மதி இல்லை, அதனால் நிலத்தையே தமக்கென கொள்ள நினைத்தான். அதில் தப்பென்ன தனிநாடு கேட்டால், தமிழன் தன்மானத்தோடவன் தனி வாழ்வு வாழ. சீனாக்கு நாட்டை நீ விற்றாய், சொந்த நானாக்கு கொடுத்தால் தான் நட்டமா உனக்கு. கோழகள் ஆகிடவில்லை, வீரர் கோடி புறத்தினிலே மறையவும் இல்லை. ஆடிக்களத்திலே நின்றார், அவர் ஆகாயப்படையையும் அடித்து கெடுத்தார். கடற்படை பயிற்சிகள் பெற்று கடலில் கச்சித மாய் விசை கப்பலை ஓட்டி சிங்க கடற்படை அஞ்ச சூசை வங்கக் கடல் வரை சென்று சிதைத்தான். கடலோடு விளையாடி வந்து பார வெடியோடு அலையோடி நீராடி வந்தான். கடலோடு விளையாடி வந்து பார வெடியோடு அலையோடி நீராடி வந்தான். போர்க்கப்பல் கீழே நீ சென்று பொருத்தி வெடித்து புகழுடம்பானாய். இலட்சியம் வெல்வதற்காக கோல இடையிலே குண்டினை இறுகவே கட்டி படையிடை பாய்ந்து உயிர் நீத்தாய். படையிடை பாய்ந்துயிர் நீத்தாய். பறைசாற்றும் வீரத்தை பாருள்ளவரையும் தீபத்தை ஏற்றியே நாங்கள் தொடுவோம். உன்னை தீபத்தை ஏற்றியே தொடுவோம். ஏதும் தீங்கு வரின் உண்பாதை கண்டு சமர் செய்வோம். எதிரிகளை எச்சரித்து வைத்தாய். இவனன்றோ தமிழன் என்று எடுத்து எம்ப வைத்தாய். மாவீரர் உனை போற்றி நின்றால் தமிழன் மனதிலே தோன்றிய கனவு கைகூடும். மாவீரர் உனை போற்றி நின்றால் தமிழன் மனதிலே தோன்றிய கனவு கைகூடும். புலம்பெயர் நாட்டு தமிழர் என்றும் புகழ்ந்து வணங்கி போற்றுதல் செய்வோம். வணக்க நேயர்களே.
மாணவர்கள் வழங்கும் அரும்புகள் 2019 எதிர்வரும் மார்கழி திங்கள் 7 நாள் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மவுண்ட் அல்பர்ட் வோ மெமோரியல் ஹாலில் இடம்பெற இருக்கின்றது. பெரும் அன்பும் ஆதரவும் வழங்கி வரும் அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் வந்து ஆண்டு விழாவை சிறப்பித்து சிறுவர்களை ஊக்கப்படுத்துமாறு அன்புடன் வேண்டி நிற்கின்றோம். நன்றி.
மறந்து விடாதீர்கள் நேயர்களே, நாளை மாலை 6 மணிக்கு அரும்புகள்.
காணொளி நேயர்களுக்கு வணக்கம். பங்களாதேஷ் நாட்டில் 400,000 ரோஹிங்கியா முஸ்லிம் பிள்ளைகளுக்கு பாடசாலை அனுமதி மறுப்பு. இந்தியாவினால் அனுப்பப்பட்ட சந்திராயன் 2 விண்கலத்தினுடைய விக்ரம் லேண்டர் இருக்குமிடம் கண்டுபிடிக்கப்பட்டது. இத்தாலியனுடைய பாரிய வங்கி 8,000 பேருக்கு வேலை நீக்க கடிதம். நோர்வேயில் குடும்ப கொலை, தாயும் மகளும் இறந்தனர். இனி விவரமான செய்திகள். நாங்கள் மனிதர்களே இல்லையா என்கின்ற தலைப்பில் மனித உரிமைகள் கழகம் 81 பக்கங்கள் கொண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. ரோஹிங்கியா முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படுகின்ற மியன்மார் நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட சுமார் 1 மில்லியன் வரையிலான அகதிகளுடைய பிள்ளைகளாகிய 400,000 ரோஹிங்கியா முஸ்லிம் பிள்ளைகளுக்கு பாடசாலை அனுமதியை வழங்க முடியாது என்று பங்களாதேஷ் நாடு அறிவித்திருக்கின்றது. இதன் காரணமாக இந்த நாட்டினுடைய முரண்பாடு மிக்க இந்த சட்டத்தை விமர்சித்து இந்த அறிக்கை நியூயோர்க்கில் வெளியாகி இருக்கின்றது. மேலும் இந்த அறிக்கையானது பங்களாதேஷ் நாட்டில் இருக்கின்ற இந்த அகதிகள் 2 வருடங்களில் மியன்மார் நாட்டுக்கு திரும்பிவிட வேண்டும் என்கின்ற ஒப்பந்தம் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பிள்ளைகளை பாடசாலையில் சேர்க்க முடியாது என்று பங்களாதேஷ் நாடு கூறியிருப்பதானது ஒரு மிக மிக தவறான முடிவு என்றும் அந்த அறிக்கை குறிப்பிடுகின்றது. மேலும் இவர்களை திருப்பி அனுப்ப முடியுமா என்றால் இன்றுள்ள மியன்மார் நாட்டின் உடைய நிலைமையில் இவர்களை திருப்பி அனுப்ப முடியாது என்று அமெரிக்காவினுடைய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஆகவே மனித உரிமைகள் தடுமாறி நிற்கின்றது. மனித உரிமைகள் அதிகாரி தெரிவிக்கின்ற பொழுது இந்த பிரச்சினை பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது, இதை உடனடியாக தங்களால் தீர்க்க முடியாது என்று கூறுகின்றார்கள். ஆனால் 400,000 பிள்ளைகள் பாடசாலைக்கு போவது தாமதமாக இருக்குமாக இருந்தால் மிக பாரிய தப்பான ஒரு தலைமுறையை இந்த உலக பந்தில் உருவாக்கிவிட்ட மாபெரும் தவறை செய்தவர்களாக பங்களாதேஷ் நாடும் சர்வதேச சமுதாயமும் மாறும் என்பதில் இரு கருத்துக்கு இடமில்லை. இது குறித்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற மியன்மார் நாட்டினுடைய தலைவி ஆங் சான் சூகி அம்மையாரும் உறைந்த மௌனம் காப்பது கவனிக்கத்தக்கது. இந்தியாவினால் முதல் தடவையாக சந்திரனுடைய தென் பகுதிக்கு அனுப்பப்பட்ட சந்திராயன் 2 விண்கலத்தினுடைய சந்திரனில் இறங்கும் விக்ரம் லேண்டர் என்கின்ற இறங்கும் கருவியானது நாசாவினால் கண்டுபிடிக்கப்பட்டு புகைப்படமும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த கண்டுபிடிப்பானது தனியே நாசாவினால் கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல, இந்தியாவில் சிறப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற சண்முகா சுப்பிரமணியம் என்கின்ற ஒரு இளைஞர் ஒரு பொறியியலாளர் இதை கண்டுபிடித்து இவ்வாறான தடயங்கள் தெரிவதை நாசாவிற்கும் இந்தியாவினுடைய இஸ்ரோ விண்வெளி நிலையத்திற்கும் அறிவித்திருந்தார். அதை தொடர்ந்து நாசா இந்த தேடுதலை நடத்தி இப்பொழுது விக்ரம் லேண்டர் விழுந்து உடைந்திருக்கின்ற பகுதியையும் அதனுடைய உதிரி பாகங்கள் கிடக்கின்ற இடங்களையும் புகைப்படமாக வெளியிட்டிருக்கின்றது. நீண்ட நாட்களாக இதை உறுதி செய்வதற்காக போராடிய பின்னரே நேற்று நாசா இதை வெளியீடு செய்திருக்கின்றது. அந்த வகையில் தமிழகத்தில் இருக்கின்ற இளைஞரனுடைய சாதனை பாராட்டப்படக்கூடியதாக இருப்பது கவனிக்கத்தக்கது. இத்தாலியினுடைய மிகப்பெரிய வங்கியாகிய யூனி கிரெடிட் 8,000 பேருக்கு வேலை நீக்க கடிதங்களை வழங்கியிருக்கின்றது. 7.5 பில்லியன் குரோனர்களை மீதம் பிடிக்க வேண்டி இருப்பதனால் இந்த வேலை நீக்க கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இத்தாலி நாடு பொருளாதாரத்தில் பாரிய பின்னடைவை கண்டுகொண்டிருக்கும் நிலையில் வேலை நீக்கங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த வங்கியில் சுமார் 85,000 பேர் பணியாற்றுகின்றார்கள். இத்தாலி, ஜெர்மனி, ஆஸ்திரியா, மத்திய ஐரோப்பா, கிழக்கு ஐரோப்பா ஆகிய பகுதிகளில் இதன் கிளைகள் உண்டு. நோர்வேயினுடைய டொம்சி என்கின்ற நகரத்தில் ஒரு குடும்ப துயரம் நடைபெற்றிருக்கின்றது. பெண்மணி ஒருவர் இறந்து காணப்பட்டார். இவரோடு 3 பிள்ளைகளும் ஒரு வீட்டில் இருந்திருக்கின்றார்கள். இந்த பிள்ளைகளும் இறக்கும் நிலையில் இருந்திருக்கின்றார்கள். இவர்களில் 1 பிள்ளை இறந்திருக்கின்றது. மற்ற 2 பிள்ளைகள் ஆபத்தான நிலையில் இருக்கின்றன. இந்த பிள்ளைகள் 3 10 வயதுக்கு குறைந்த பெண் பிள்ளைகள் ஆகும். குடும்பத்தில் நடைபெற்ற ஒரு குழப்பகரமான துயரமிக்க நிகழ்வால் இவை நடைபெற்றிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. விசாரணைகள் தொடர்கின்றன. இவர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் அல்லது எந்த நாட்டை சேர்ந்தவர்கள், நடைபெற்றது என்ன, இதற்கு பின்னணியில் இருந்தவர் யார் என்கின்ற விவரங்களை எல்லாம் நோர்வே போலீசார் இன்னமும் வெளியீடு செய்யவில்லை. இது டென்மார்க்கில் இருந்து கீசைத்துறை. வணக்கம் பொருள்கள்.
நேர்களே, இத்துடன் எமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சிகளில் எம்முடன் பங்கு பற்றியவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்புக்குரிய பவித்ரா அசோக்குமார்.